இப்ப படித்து பாடம் கொண்ட பின் இந்த காய்கறியின் தரத்தை நாம சொல்லுகின்றோம். இதுல அளவுகோல் படி இதை இதையெல்லாம் இணைத்தால் இது சுவை வரும் என்று எண்ணினாலும், இதுல இவ்வளவு போட்டால் என்ன என்று கூட்டி போட்டி விட்டு அப்புறம் காரம் காரமாக தான், அது உப்பு போட்டால் தான் என்ன என்று அந்த அளவுகோல் மீறினால் அதனின் சுவை மாற்றம் வரும். இதை போலதான் நமது வாழ்க்கையில் நாம் இவர் செய்வார் அவர் செய்வார் என்ற எண்ணத்தில் தான் போறமே தவிர, சுருக்கமாக கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். இப்ப நாம் கண்கொண்டு ஒருவரை பார்க்கின்றோம், எனக்கு வேண்டியவர் என்று எண்ணும் போது அவர் குறைய மறந்து விடுறேன். அவர் எவ்வளவு குறையா செய்யட்டும் தப்புகள் செய்யட்டும், அவர் வேண்டிய அந்த குறைகளை சொல்லும் போது அவர் குறைய எண்ணுவதில்லை. அவர் குறைய பற்றி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னா நீ அப்படி இல்லைங்க அவர் நல்ல மனுஷர் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஆனால் அதே சமயத்தில் அவர் நல்லதை செய்கிறார், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல அந்த உணர்வு எடுத்தவன அவரை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பானவரா தான் எண்ணுவே. அவரை எவ்வளவு நல்ல செய்யட்டும் அவர் வெறுக்கத்தான் செய்யும். அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற. இப்ப பாசத்தால் வரும்போது குறைகளை நீக்க உபாயத்தை காட்டுகின்றோம், ஆனால் நல்லவரான் எனக்கு பிடிக்கலன்னு அவரை கெடுக்கிறதுக்கு எந்த உணர்வும் அதைத்தான் நான் எனக்குள் அதை எண்ணத் தேடுகின்ற அதுவாகின்றேன். என் கண் பார்வையும் அதுவாகின்றது, அதன் சுயலாக்கமாக தான் என் கண்ணும் வழிகாட்டுகின்றது. அதனால்தான் நாம் ஒன்றை பார்க்கப்படும் போது உணர்வின் வழியாக காட்டுவது அதுவே, அதன் உணர்வின் தன்மை கொண்டு உயிரில் இருக்கப்படும் போது குருச்சேத்திர போர் அந்த உணர்வின் இயக்கமாக தான் நம்மை இயக்குகின்றது. இந்த கண் எதை காட்டியதோ உணர்வின் அணுவாக அது விளைகின்றது. அந்த காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு நாம் எண்ணும் போது அதுவே நமக்கு பார்வையாக வருகின்றது. ஆகவேதான் அருள் மகரிஷிகள் இந்த உணர்வினை இருளை வென்று உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டவர்கள் மகரிஷி. அதனின்று வெளிப்படும் உணர்வின் சத்துதான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாராயணன். நாராயணனோ சூரியன், ஒளியின் சுடராக எதை அதைக்குள் கவர்ந்தாலும் அதன் இனத்திற்கு அது அறிவாக ஊட்டுகின்றது, அது அறிய செய்கின்றது, அதன் நிலையில் அதை வளர்க்கின்றது. இதை போலதான் சூரியன் எப்படி அதனதன் நிலைகள் கொண்டு உலகை அது உருவாக்குகின்றது, உணர்வின் அறிவாக இயக்குகின்றது, அதன் வழியில் அது வளர்ச்சி செய்கின்றது. இதை போலதான் மனிதன் இந்த இருளை போக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி அந்த ஒளியின் சுடராக இன்று நிலை கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் நுகர்வோம் என்றால் அந்த உணர்வின் சத்தை சூரியன் காந்த சக்தி தான் கவர்கின்றது. அது அலைகளாக படரப்படும் போது அந்த நினைவு நமக்குள் பரிசென்றால்தான் அதிலிருந்து வந்த உணர்வை நாம் நுகர முடியும். அதுவே நினைவில் இல்லாதபடி நாம் இதை எடுப்போம் என்றால் அது முடியாது. அதனால்தான் இன்று துருவ நட்சத்திரம் நம் கண்ணிலே பார்க்கும் நிலைகள் பெற்றவர்கள். நான் கண்ணில் எங்க போய் சப்தரிஷி மண்டலத்தை பார்க்க போறேன், சப்த ரிஷியில எங்க பார்ப்பேன்னு சிலருக்கு வினாக்கள் எழுப்பாங்க. ஏனென்றால் இது வெளியில சொல்லல, இது உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏன்னா மனிதனின் நிலையை உணர்வின் ஒளியாக மாற்றியவர் அவர்கள். ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதனை பின்பற்றியவர்கள் அனைத்தும் சப்த ரிஷி மண்டலங்களா அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் வர்றாங்க. சூரியனில் வளர்ச்சி பெற்ற அதன் உணர்வின் தன்மையின் நட்சத்திரங்களும் கோள்களும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்வது போல இந்த பிரபஞ்சத்திற்கு உயிரணு தோன்றி இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய மனித அந்த உயிரணுவின் ஒளியின் மாற்றம் இந்து எந்த துருவத்தை நுகர்ந்து அதை நிலை கொண்டு அது உணவாக பூமி எடுக்கின்றதோ அதே துருவ நிலைகள் நிலை கொண்டு அந்த உணவை தனக்கு எடுத்து ஒளியாக மாற்றி கொண்டிருக்கின்ற இதுதான் நம்ம குருநாதர் காட்டிய நிலைகள். அந்த உண்மை வழிப்படி நாம் அதை உற்று நோக்கி அது பதிவு செய்து அதிலிருந்து விளைந்த உணவின் ஆற்றல் மகரிஷியை சிஷித்துக் கொண்டவர்கள் ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது சப்த ரிஷி ஒளியின் உணர்வின் நாதங்களாக தனக்குள் இயக்கப்பட்ட சிஷித்துக் கொண்டவர்கள் அந்த சப்த ரிஷிகளின் உருவாக்கிய அந்த உணர்வுகள் நாம் பெற வேண்டும். துருவ மகரிஷியின் அசக்தி தான் பெற வேண்டும். அதிலிருந்து பெற்ற சப்த ரிஷி மண்டலங்கள் சிஷித்துக் கொண்ட அந்த மண்டல இயக்கத்தின் நிலைகள் பெற வேண்டும். இந்த உணர்வுடன் ஒன்றி அதனின் நிலையை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த வரும் தீமைகளை ஒவ்வொரு நொடியும் ஈஸ்வரா அந்த துருவ மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும். சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும், சப்த ரிஷி மண்டலங்களின் அரிசக்தி பெற வேண்டும். இது என் உடல் முழுதும் படர வேண்டும், இதை சேமிக்க வேண்டும். இதுதான் அழியா பேர் இந்த பெருசத்து. இந்த நாம தொழிலுக்கு சேர்த்து இந்த சொத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற போது அழிகிற சொத்து இந்த உடனே நம்மளுக்கு சொத்தாகிறது இல்லை. அது என்ன செய்ய வாழ்க்கைக்கு உதவும். அதுல சீரான நிலைகள் இல்லைன்னா அதை காக்க முடியாது. சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்போம். நாம வேதனை வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது வேதனைப்பட்டு கொண்டு இருப்பது இந்த சொத்தை கொண்டு கையிலும் எதுக்காப்பா அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை பத்தி விரிவாக்கி இது அங்க இருக்குது இவ்வளவு இருக்குது இந்த மாதிரி இருக்கெல்லாம் இதெல்லாம் என்ன செய்யறதுங்க எங்கேயோ தொலைஞ்சு போங்க ஏன்பா இதை இட்ட ஏன்ட்ட சொல்றீங்க. இந்த உணவின் தன்மையை சம்பாதிக்கிறத எடுத்திருப்போம். அந்த வேதனை கொண்டு இருக்கும் போது சொத்தின் தன்மை சொல்லும் போது என்ன ஆகுது எங்கேயோ கொண்டு விடுங்க அப்படிங்கிற நிலைதான். அதுல நான் செல்வத்தின் தன்மை நான் செல்வ சேர்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு இப்படி வந்து விட்டதே என்ற வேதனை எடுத்து இந்த உடலின் பற்று வந்துட்டால் இந்த நஞ்சின் தன்மை வந்துடும். இந்த உடலின் பற்று வரும்போது யார் மேல் நமக்கு பற்று வருகின்றதோ இந்த உணர்வின் தன்மை வந்த பின் இதை பற்றி கொள்ளுகிறோம். அந்த உடலை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். இங்க வந்துடும் அந்த உடலுக்குள் அந்த பிறவிக்கு வரும்போது நாம் என்ன செய்யறோம் இந்த உடல்ல விளைந்ததை சாகாக்கலையாக உருவாக்கி அந்த ஆசையை தூண்டி அதன் வழியிலே அங்க மடியச்சு அதன் உணர்வை நமக்குள் அது பேயாக அந்த உணர்வின் வளர்ச்சியாக பூதகரணமாக விளைகின்றன பூதங்கள். ஆனா உணர்வின் தன்மை விளைவித்த பின் எதனை அடைக்கு அதற்குள் வந்ததோ அந்த உணர்வின் தன்மை வந்த பின் எதனின் வளர்ச்சி பெற்ற உயிரினங்கள் வளர்ச்சி உண்டதோ அங்கு கொண்டு போய் இந்த பூத கடைகள் அளவாக உருவாக்கி அதன் செயலாகவே உருவாக்கிவிடும். இப்ப புலியோ நரியோ பாம்போ இவையெல்லாம் என்ன செய்யுது தன் எதை தேடி மற்றொன்று இறக்கத்தை பார்க்குதல் அதனின் உணர்வின் தன்மை தாக்கி தன் உணவாக எடுத்து இன்று மனித வாழ்க்கையில் இந்த நிலையை செய்வோர் எவரோ அதைதான் அங்கே கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். ஆக பிறர்படும் வேதனை உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த வேதனை உணர்வுகள் எண்ணத்தால் அவரை செய்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் இப்ப என்ன செய்யறோம் குழந்தை வேதனைப்பட்டுச்சுன்னா பாசத்தால் வேதனைப்படுறோம். அப்ப எனக்கு பிடிக்காதவங்க ஏதாவது வேதனைப்பட்டதுன்னா வெறுப்பால் என்ன அப்படி அப்படித்தான் ரசிக்கிறோம். ஆனா பையன் சரியா இல்லைன்னா இவன் மேல வேதனைப்படுறோம். ஆனா அதே சமயத்துல நம்மளுக்கு பிடிக்காதவன் தான் நினைச்சேன் அவனுக்கு அப்படித்தான் வேணும் அப்படிங்கிற இந்த விஷத்தை நமக்குள் உட்கொள்ளும். ஏனென்றால் எது அதிகமோ அதன் உணர்வின் வளர்ச்சியை தான் நமக்கு காட்டும். அந்த உணர்வின் செயலாக்கம் தான் நமக்குள் உருவாகும். நான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அது வாங்கின்றாய். அதன் உணர்வின் செயலாகவே அதனின் அறிவாகவே உன்னுடைய இயக்கமும் உன்னுடைய பாடு எதுவோ இந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் கூர்மை அவதாரம். எதை சிருஷ்டித்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கிறாயோ அதை அவதார புருஷனாக இதை மாற்றிவிடேன். இப்போ தீமையின் உணர்வை நீக்க வேண்டும் என்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன் கல்கியின் அவதாரம். ஆக ஒளியின் சிறராக நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையும் எத்தகைய இருளை அவனை தீமைப்படுத்தியோ அந்த இருளிருந்து விலக வேண்டும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும். வெறுமன சொன்னா அவங்க உணர்வு நமக்கு புகுந்துவிடும். ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த மகர்ஷியின் அரிசக்தி பெற வேண்டும் என்று கேட்டறிந்த உணர்வை ஆனாலிருந்து இது முதல்ல பழக்க வேண்டும் நரசிம்மன். ஆக அந்த அருஞ்ஞானி உணர்வின் தன்மை தனக்குள் அதை சேர்க்க வேண்டும். ஆகவே இந்த இருளின் தன்மை நரசிம்மன் தீமையை பழந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி மற்றோருக்கு வழிகாட்டும் நஞ்சினை வென்றிடும் உணர்வின் தன்மை இங்கே கொண்டரணும். இல்லைன்னா நாம் எதிலே போய் மூழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிறருடைய பாசத்தால் நாம் அந்த வேதனை உருவாக்கப்படும் அந்த உணர்வின் தன்மை நாம் இங்கே மாற்றி அமைக்கும். அப்போ நாமோ எதை உருவாக்குறோம் களி தீமையின் நிலையை நமக்குள் உருவாக்கி அந்த தீமையை செயல்படுத்த செய்து தீமையை ரசித்திடும் உணர்வு வரும். ஆனால் அவர்கள் தீமையில் வரப்படும் பாசத்தால் ஆனால் இப்படித்தான் என்று வேதனை நாம உள்ளுக்கு வந்தால் அவனை பற்றி அடிக்கடி வேதனைப்பட்டாதான் நம்மளுக்கு இதாகும். யாருக்கே வந்தா பையன் இப்படி இருந்தான் வேதனைப்படுறான் அவனுக்கு இப்படி எல்லாம் வளர்த்தேன் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். இந்த இதைத்தான் நம்மளை அறியாமலே அந்த சொல் சொன்னால்தான் இங்க மகிழ்ச்சி. உங்ககிட்ட சொல்லினாலும் அதை நிம்மதியா இருக்கணும். ஏன்னா இதை நிம்மதி எப்படி வருது அந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்குது எனக்கு. அப்ப அந்த உணர்வின் தன்மை வரும்போது அதுவே விளைவு எனக்குள்ள நோயாவது. நாம நினைக்கிறோம் இவங்ககிட்ட சொல்றோம் ஆனா அதை நமக்குள்ள அந்த வேதனை உருவாக்கும். இதெல்லாம் நம்மை சமப்படுத்துவதற்கு தான் ஆலயம். அந்த சிலையை கல்லாதான் நினைக்கிறோம் ஆனா அதை தெய்வமாக மறிக்கிறோம். ஆனா அந்த சிலை செய்யுங்கிற நிலையில தான் நம்முடைய எண்ணம் இருக்குது. ஆனா எப்படி என் குறையெல்லாம் சொன்னா பாத்துக்கிடும் ஆக இந்த குறைய உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்குது என்று நம்மை அறியாமலேயே தீமையை வளர்க்கிறோம் நம்மளுக்கு தெரியல. நாம் இதை எண்ணினால் நீ இதை வாங்கின்றாய் என்ற நிலையில் தான். சந்தர்ப்பத்தில் மனிதன் மேல் வரும் பகமை உணர்வு எனக்கும் வளரக்கூடாது என்பதற்குத்தான் அந்த கோயிலை வைத்து, இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ச்சி பெறும் தன்மை வரணும், நான் உங்களை வேண்டேன், நீங்க நம்மளை வேண்டேன். அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் மற்ற இயக்கம் கதிரியக்கமான நிலைகளை நட்சத்திரமானாலும் கோள்களின் தன்மை வந்தாலும் அது கிட்ட வந்தவுடனே நஞ்சை பிளந்து விட்டு ஒளியாக மாற்றும். அப்ப நமக்குள் அந்த கோயிலுக்குள் சென்ற உடனே பிறருடைய பகைமை உணர்வு இங்க வராதபடி அந்த உணர்வின் நிலை கொண்டு யார் இங்கே பார்த்தோமோ அவங்களுக்கெல்லாம் நல்லதாக வேண்டும் என்னும் போது அவங்களை அவங்க உணர்வுகள் வெளியாக வேண்டும் என்று அவரால் ஈர்க்கப்பட்ட நிலைகள் இங்கே விலகி செல்லும். நான் விநாயகர் சதுர்த்தி என்று நம்மளுக்கு தெளிவாக்கப்படும். சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக விநாயகர் சதுர்த்தி என்ன செய்யறோம், களிமண்ணால் பொம்மைகளை செய்யறோம், அதை எடுத்து நம்ம பூஜிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு ஆனந்தமான நிலைகளை எதையெல்லாம் செய்யறோமோ அப்ப அதற்காக விநாயகர் நம்மளுக்கு மெச்சி நம்மளுக்கு நல்லது செய்வார் என்று இதை செய்துட்டு அதை கொண்டு போய் கங்கையில கரைச்சாச்சுன்னா அந்த அவன் நினைவை கொண்டு போய் கங்கையில கரைச்சது. இது சாங்கியத்தை செய்து விட்டு கடவுள்கிட்ட வர வாங்கணும். இப்படித்தான் நம்ம இருக்கும். ஏனென்றால் நமது வாழ்க்கையில் எவ்வளவுதான் நன்மைகள் பல செய்திருப்பினும் ஒருத்தன் ஆக்கள் நண்டிலே படுகின்றான், அவன் வேதனைப்படுவதை நமக்குள் அதை பார்க்கப்படும் போது வினையாகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வரப்படும் போது எனக்குள் விளைகின்றது. இந்த வாழ்க்கையில் அதை என்ன செய்து எனக்குள் அது வினையாக சேர்க்கின்ற வினைக்கு நாயகனாக இயங்க தொடங்கிடும். அதே சமயத்தில் நான் தொழில் செய்யும் இடங்களில் சந்தர்ப்பம் அவனுடைய குடும்ப காரணத்தினால் நம்ம தொழில் செய்யற இடங்களை நான் மேசிரியா இருக்கிறேன், அவன் சரியா வேலை செய்யல, அந்த சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் போது இப்படி செய்யறானு என் முதலாளி என்ன செய்யறான் அறிக்கட்டானு ஏன் அந்த மாதிரி செய்யறேன்னு சொல்றான். சுருக்குன்னு சொன்ன உடனே அங்க கோபம் வந்துடும். என்னடா நான் சொல்றேன், நீ இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்கேன்னு இந்த உணர்வு எனக்குள் வினையா சேர்ந்துடும். அப்ப அவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வெறுப்பு, என்னை நினைக்கும் போதெல்லாம் வினைக்கு நாயகனாக அது இயக்க தொடங்கும். அதெல்லாம் என் உடல்ல அது சேர்ந்தது. இங்க மட்டுமல்ல, எனக்குள் விளைந்த உணர்வின் சட்டை வெளிப்பட்ட பின் சூரியன் காந்த சக்தி எடுத்து பரமான இப்பூமியில் பரமாத்மாவாக மாற்றும். ஒரு வித்தை ஒரு மரத்தில் உருவான பின் நாம் வித்தை ஊன்றிவிட்டால் அந்த எந்த மரத்திலிருந்து உமிழ்த்தியாலும் அது சூரியன் காந்த சக்தி எடுத்து அந்த இடமான வித்துக்கு உணவாக கொடுத்து அது வளர்க்கிறது. அதே போலதான் இந்த பரமாத்மாவில் இருந்தாதான் இந்த ஜீவாத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த ஜீவாத்மால விளைகிறது தான் உயிராத்மால சேருது. ஆக நாம் எந்த வெறுப்பின் உணர்வுகள் நமக்குள் சேர்க்கின்றோமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் நம்ம உடலுக்குள் உறைந்து விடுகின்றன. இது கரைத்தல் வேண்டும். அது கரைக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அது அப்புறப்படுத்தணும். எப்படி? இப்ப நமது வாழ்க்கையில் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் யார் யார் மேலெல்லாம் பகமை கொண்டோமோ, யார் யாரையெல்லாம் இந்த நோயால் வேதனைப்படுவோர் எண்ணி அந்த பாசத்தால் நமக்குள் அதை எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு வளர்த்துக் கொண்டோமோ, அதனால் வளைத்துக் கொண்ட இணைத்துக் கொண்ட உணர்வுகளும் இந்த பரமாத்மால இருக்கு. அப்போ அந்த உணவுக்கு இங்க இருந்துதான் அங்க கிடைக்குது. அப்போ நான் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை நான் பார்த்திருந்தேன் என்றால் என் பாசத்தால் அது பதிவு செய்திருந்தால் அவரை எண்ணும் போதெல்லாம் அதுல விளைந்த வித்து இந்த பரமாத்மாவிலிருந்து அதை விளைந்து எனக்கும் நோயாக உருவாக்கும். ஒரு பகமை கொண்டவருடைய உணர்வை எடுக்கும்போது அவனை தீர்த்து கட்டணும்னு நினைச்சோன்னா எனக்கும் நல்ல குணத்தை தீர்த்து கட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இதையெல்லாம் நம்ம முன்னாடி இருந்து அதை எடுத்து அந்த உணர்வை வளர்ந்துதான் அந்த செயலாக்கமா மாற்றும். இது வினையாகுது. இதை போன்ற நிலைகள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் உதய நேரத்தில் 4:30 எந்திரிக்கணும். சதுர்த்தி அன்னைக்கு நாம இதே போல நீர்லேயே மூழ்கி உடலுக்கு போக்கிவிட்டு அந்த சூரிய உதயத்த நேரத்தில் இதை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அரசக்கி நான் தர வேண்டும் என்ற இந்த உணர்வை வினையாக்கி தனக்குள் சேர்த்துக்கொண்டு இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திவிட்டு இப்ப நான் யார் யாரெல்லாம் நோயாக்கப்பட்ட பார்த்தவங்களோ அவங்களுக்கெல்லாம், நான் பார்த்தோருக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும், அவர்கள் பிணியிலிருந்து விடுபட வேண்டும், மெய்ப்பொருளுடன் ஒன்ற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் நிலைகள் பெற வேண்டும். இங்க எடுத்து அவங்களுக்கு இதை பாக்குறேன். அதே சமயத்தில் யார் யாரிடமெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பகமை உண்டானதோ, மகிழ்ச்சின்னு அடிசக்தி அவங்க குடும்பம் எல்லாம் படரணும், அவங்க குடும்பம் எல்லாம் நலமா இருக்கணும், அவங்க தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் வரணும். நான் அவங்களை நினைக்கிறேன். இந்த வினைக்கு இங்க சாப்பாடு கொடுக்காதபடி இதை ஒதுக்கிற அவரும் அதை என்றார். இங்க இடுக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த ஒரு மேக்னெட், அது இப்ப சூரியனுடைய நிறைகள்ல கோள்கள் அவருடைய ஈர்ப்பு வட்டத்துல தான் இருக்கு. அந்த ஈர்க்கும் தன்மை இழந்துருச்சுன்னா ஓடிப்பு எங்கேயோ போய் வந்து எந்த சூரியன் நிலைகள் சுழற்சியினுடைய நிலைகள் பெற்றதோ அதன் ஈர்ப்புக்குள் போய் சென்று கரைந்து விடும். இன்னைக்கு ஒரு பிரபஞ்சத்துல நாம் 2000 சூரிய குடும்பங்கள் இருக்கின்றது. இதே போல அதன் அடிப்படை வரிசைகளை நகர்ந்து இதை போன்ற நிலைகளே சுழல் போல ஒன்று உண்டு. இந்த சூரியனின் சக்தி முடிந்த பின் இதை போல அது சுழலாக அதை கடந்து தனது இனத்தை அதை கவர்ந்து மீண்டும் கலக்கி அது பிரபஞ்சத்தில் பறக்கச்சு. மற்ற இதை போல இனத்திற்கு அது உணவாக ஊட்டி இந்த உணர்வின் தன்மையை வளர்ச்சி செய்யும். இது இயற்கை சில நியதி. இதுதான் குருநாதர் காட்டார். நீ கோழி நினைக்கிறே, சூரியன் நினைக்கிற, அதுவும் போகும், மெற்றபடி அதுவும் போகும். இதை போலதான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம இதையெல்லாம் நமக்குள் எடுத்து நாம் எண்ணத்தால் இருப்பதே இது அணுக்களாக இருக்கின்றது. இதை நாம் தடைப்படுத்தி விட்டால் அதை இழுக்கும் சக்தி இல்லை என்ன, அதுவாட் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பூமியின் சுழற்சியின் தன்மையின், நீங்க கடல் பக்கத்துல இருந்து பாருங்க, உங்களை இழுக்கும். இந்த அலைகள் இழுக்கப்படும் போது அலைகள் மோதி மறுபடியும் தனக்குள் இழுக்கும். இதே போல இந்த உணர்வின் தன்மை எந்தெந்த மனிதன் பால் நாம எடுத்து வச்சிருக்கிறோமோ, இந்த உணர்வின் தன்மையை மணந்த பின் இதை அதை எதுக்கு சிக்கல் என்ன, செடி கொடி மரம் இருக்கிற பக்கம் அது தள்ளிடும், செவுட்ல அரைச்சுன்னு அரைச்சி தள்ளிடும். மரம் செடி உண்டு உணர்வின் சத்து தான் நம்முடைய எண்ணங்களா வந்தது. தீமையின் உணர்வுடைய நிலைகள் கலந்து உணர்வின் சுவை கொண்ட நிலைகள் மாற்றியது. ஆகினால் இந்த மனிதனால் உருவாக்கிய இந்த உணர்வுகள் தீமையின் அலைகள் அங்கே போகாது. எப்படி அந்த விண்ணின் தன்மைகளை சூரியன் பிடிப்பில்லையோ அந்த கோள்கள் எங்கே போய் மடியுதோ சொல்ல முடியாது. இதை போலதான் அந்த சுழற்சியின் ஈர்ப்போட்டம் பெறும் கடல் முதலே உருவானது, அது கரைந்து தனது நிலைகள் கொண்டு கரைத்து மீண்டும் அது வெளிப்படுத்தும். இதை போலதான் இந்த கடலின் ஈர்ப்புக்குள் சென்று அது மூழ்கிவிடும். இதை உணர்த்துவதற்கு அந்த காவியத்தை சொல்லி நீ இப்படித்தான் இதை கரைக்க வேண்டும் என்று சிலையாக்கி உனக்குள் உறைந்த நிலையை பிறர்வேல் இருக்கின்ற உணர்வின் தன்மை உனக்குள் பரிவாக்காதபடி அவர்கள் நலமாக்க வேண்டும் என்ற நிலையை பகமை உணர்வு இங்கே நிற்காது. இங்க இடம் இல்லைன்னா எழுக்காது. அவர் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி உலகம் முழுதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல காட்டியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதெல்லாம் என்றாங்க. அப்ப அந்த உணர்வின் தன்மை ஒருவருக்கு மேல் ஒருவர் பகமை இல்லைன்னு என்ன செய்யும், இங்க இடம் இல்லை. அப்ப அது பாட்டுக்கு போய் அங்க மூழ்கி வரும். விநாயகர் சதுர்த்தி என்றால் இதை நிறுத்து, உனக்குள் அந்த தீமையின் வளர்ச்சியை தடைப்படுத்து, அதை நீ கரைத்து விடு. சாஸ்திரப்படி இது உண்மை. நீ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோம்னா நாம எத்தனை சண்டை போடுறோம், சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோம்னா தெரியுமே. நாம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இதையெல்லாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு பகமை கொண்ட நிலைகள் தன்னை அறியாத சந்தர்ப்பத்தால் வினையில் நமக்குள் விளையக்கூடாது. அந்த நேரத்தில் தான் முதலில் நண்பர் என்று பழகினோம். ஆகவே அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணினோம். சந்தர்ப்பம் அவர்களை வெறுக்கும் உணர்வுகள் வருகின்றது. இருவரிலும் பதி செய்து இருவரிலும் அது வீழ்த்துகின்றது. ஆகவே சதுர்த்தி நமக்குள் இருக்கும் பகமையை அங்கே நீக்க வேண்டும். இதை நாம் செய்தல் வேண்டும். நமது சாஸ்திரங்கள் இதை கூறின. அதை விட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்க பார்த்தாலும் வினையெல்லாம் தீர்த்ததனை விநாயகனே ஆதி முதல்வனே ஓம் என்ற பிரணவத்துக்கு உரியவனே பாடல்களை பாடுறோம், புகழ் பாடுறோம், பொருள் தேடுறோம். அகங்கான அறிவின் தன்மை நாம் தேடுவதே இல்லை. அகங்காட்டும் அறிவினை அகத்துக்குள் சேர்த்து அந்த அறிவினை நாம் தேடுவதில்லை. இந்த அகத்துக்குள் அந்த உணர்வின் அறிவு இருந்தால்தான் நாம் அந்த பொருளின் உண்மையின் உணர்வை நாம் அறிய முடியும். நமக்குள் தெரிஞ்சிடும் அறிவை ஊட்டி அருஞ்ஞான உணர்வை நமக்குள் வினையாக சேர்க்க வேண்டும். இதுதான் ஞானிகளுக்கு மகரிஷிகள் காட்டிய நிலைகள். நமது சாஸ்திரத்தின் உண்மை நிலைகள் இதுதான். அதனால நாம இப்ப கோயில காட்டியிருக்கான அதை அவமதிச்சிடாதீங்க. நாம் சொல்லும் முறைப்படி இதை என்ன அந்த கோயிலுக்கு சாமியார் இருந்தா இவர்கிட்ட வரம் கேட்டான்னு இவன் ஆசையில் உட்கார்ந்துருப்பான். அந்த ஆசையை கேட்டோம் நம்ம அங்கதான் போவோம். அவனுக்குள் விளைவித்த ஆசையும் இந்த உணர்வில் தன் விளை. ஆனால் நாம எந்த ஆலயங்கள் காட்டினாலும் அந்த ஞானிகள் உணர்வை நமக்கு வளர்த்திட வேண்டும். அந்த பேரானந்த பெருநிலைகள் காட்டி அந்த அருஞ்ஞான உணர்வுகள் அனைவரும் இது பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு இங்கே சேர்க்க வேண்டும். அதை வினையாக மாற்ற வேண்டும். அப்ப என்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றோம். அப்ப சந்தர்ப்பத்தில் நம்ம பகமே அங்க மாறுகின்றது. ஆகவே நமக்குள் அடிக்கடி நான் எல்லாம் நினைக்கிறேன் சாமே அவங்க சதோ என்னவே பேசிக்கிட்டே இருக்கிறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க உணர்வை தான் நமக்குள் வளர்த்துக்கூடமே தவிர அதை நமக்குள் வராதபடி தடுப்பதில்லை. இப்ப நாம் என்ன பொதுவாக அந்த மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் தர வேண்டும், என் உடல் முழுது படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உணர்வை நான் வளர்க்க வளர்க்க இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் வருபெறும் போது நம்மளை எண்ணும் போதெல்லாம் இது கடும் ஆயுதமாக அவனை மாற்றும். இதை நுகர்ந்தான் என்றால் அவன் அறிவின் நிலையை அங்கே மடக்கு. அந்த உணர்வின் தன்மை அங்கே ஒடுக்கு. அங்கே தீமையின் நிலைகளை செயலற்றதாக மாற்றும். அவன் சிந்தித்தால் அவன் சிந்தித்த விளைவின் தன்மை நன்மை பயக்கின்றான். இல்லை என்றால் அவனுள் விளைந்த உணர்வுகள் அங்கே ஒடுங்கி அவன் பிறப்பின் உரிமையை அவன் அதுக்குள் அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. உயிரின் உணர்வுகள் அது ஒடுங்கும். ஆனால் சந்தர்ப்பத்தால் வாழ்க்கையில் வரும் இத்தீமைகளை நாம் அடிக்கடி தூய்மைப்படுத்தல் வேண்டும். யாரும் குற்றவாளி அல்ல. அவன் யாராவது தப்பு செய்ய நினைக்கிறானா என்ன? அன்பால் பரிவால் பாசத்தால் பிறரை நாம் நுகர்ந்து பார்க்கும்போது உணர்வு நமக்குள்ள வருது. ஆனா அவங்களுக்கு உதவி செய்தோம். நாம ஒரு தொழில் செய்யறோம்னா வேலை செய்யறது கையில கழுவாம மறுபடியும் சாப்பிட்டோம்னு ருசி இருக்குமோ? நாம தானே வேலை செய்த நமக்குள்ள எப்படி ஒட்டோம்னு அந்த அழுக்கை நம்ம குளிக்காம இருந்தா நமக்குள்ள ஒட்டி கொண்ட அழுக்கில் அருளிய எந்த உணர்வோ அதை வேலை செய்ய தானே செய்யும். நாம் உடல் அழுக்க போக்க செய்யறோம், துணி அழுக்க போக்கிறோம். இந்த உணர்வு பட்ட அழுக்கை தொடக்கும் மார்க்கத்தை ஞானிகள் காட்டிய நிறைய நாம கடைபிடிக்கல. சோப்பு போட்டு அது போகுமா? நீங்க 1000 தடவை சோப்பு போடுங்க. சோப்பு போட 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 உடல்ல உள்ள அந்த கெமிக்கல் கலந்து இந்த நாத்தத்தை எடுக்கும். இந்த கெமிக்கல் ஊடுருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதை நாம அந்த உணவின் அணுக்கள் வந்து அந்த அரிப்பு வந்துடும். இந்த அரிப்பு வந்துருச்சுன்னா டாக்டர் கிட்ட போனா இது அணுவின் தன்மை உற்பத்தி ஆனவர் போட அங்க என்ன செய்ய முடியும்? இதுக்கு மருந்து சாப்பிடும், இதுக்கு எதிர்மறையாகும். அப்ப ரியாக்சன் ஆச்சு, இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு போச்சுங்க. ஆக மனம் வேதனை அழுக்காக வேதனை அணுக்கள் ஆகி உள்ளுக்கு நோயாகி உடலை குறைக்கும். இதனுடைய மனம் உடலை குறைக்கும். இப்படித்தான் நமக்குள்ள. ஆகவே நாம ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்குதான். ஏன்னா இந்த உணர்வை அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் கொண்டு விநாயகர் சதுர்த்தி நாம் எப்போது ஆனாலும் அந்த வினையின் தன்மையை நமக்குள் பதிவாக முதல்ல தடைப்படுத்தல் வேண்டும். நாம் எத்தகைய தீமையிலும் பார்க்காம இருக்க முடியாது. தீமை என்று நாம் உணரவில்லை என்றால் தீமையிலிருந்து நாம் விடுபட முடியாது. ஆனால் தீமையிலிருந்து விடுபட்டாலும் தீமை உணர்வு எனக்குள் ஒட்டிடாது. அந்த தீமையை அகற்றல் வேண்டும். ஏனென்றால் நாம் எண்ணி தருவோ அந்த ஜீவ அணுவாக மாற்றி விடுகின்றது. அதனால்தான் எதையுமே நாம ஒருத்தர் குற்றவாளி என்று சொன்னால் இதை நாம் அதிகமாக எடுத்துட்டோம்னா மீண்டும் மீண்டும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்தே சேரும். அப்ப அது வளர்ச்சிக்கு என்னுடைய வளரும் சதுர்த்தி. யார் எதை செய்தாலும் அது உடனே அந்த மகிழ்ச்சியின் சக்தி வரணும். அங்க கட்டளை இட்டு இந்த உணர்வின் தன்மை அந்த ஈர்ப்பின் தன்மைக்கு இல்லாத இதை தொடைத்தல் வேண்டும். ஏன்னா காலையில சொன்னதுக்கு இப்ப நம்ம இதை இந்த உணர்வை ஒட்டி வரப்போம் போதுதான் உங்களை காத்திடும் நிலையே வளர முடியுது. ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவால் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை அடைந்து விட்டது. ஆகவே இந்த மெஞ்ஞானிகள் காட்டிய வழி நச்சுத்தன்மையுடைய நிலையிலிருந்து அதை பிளந்து அதுக்குள் மறைந்த நல்ல மனத்தை நுகர்ந்த பின் தான் மனிதனாக உருவாக்கியது. ஆக மனிதனான பின் நச்சுத்தன்மையை நீக்கும் உணர்வை பெற்றவன் தான் உணர்வின் ஒளியின் நன்மை அடைந்தான். ஆனால் இந்த காற்று மண்டலத்தில் மறைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் இதை நுகர்ந்தால்தான் இதை நாம் பழக்க முடியும். ஆகவே அதை பின்பற்றும் போது இந்த நாத்தமான சாக்கடையை பழந்தது போல இந்த காற்று மண்டலத்திற்கு நச்சுத்தன்மையை நாம் பழந்தல் வேண்டும். ஏனென்றால் நமக்குள் பல கோடி நச்சுத்தன்மையை நாம் உணர்ந்துள்ளோம். அதன் அதன் வழிக்கு இது வரும். அந்த நச்சுத்தன்மை முறித்த அந்த ஞானின் உணர்வை நமக்குள் அது ஒவ்வொரு மொழியிலும் இதை இணைத்து உள்ளுக்க வளர்க்க வேண்டும். ஒரு நாள்ல வர்றதில்ல. இப்போ ஒருவரை பாக்குறோம், நம்மளுக்கு எழுதல் செய்யறாங்க, அந்த உணர்வு நமக்குள் ஆனோன்னு அந்த உடல்ல விளைந்த உணர்வு வித்தாக நமக்குள் இருந்து நம்ம எண்ணமும் சேர்ந்துடும். அவன் எதை கெடுதல் செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ அந்த உணர்வின் கருவாக இங்கே விளைய தொடங்கிடும். பின் அவன் என்று வெளிப்பட்டதும் என்னென்று வெளிப்பட்டதும் இது அலைகளாக கவர்ந்துள்ளது. இது ரெண்டும் இணைத்து அதன் குழுவாக விளைத்து அது வளர்ந்துடும். அப்ப நான் இன்னைக்கு இவர் பார்த்ததை தொடைத்தாலும் அடுத்தாவது ஒருவன் இதை செய்ய இன்னொரு வழியில செய்வான். அவன் உடலின் உணர்வின் தன்மையும் அந்த எண்ண அலைகளையும் கவிக்க போகும்போது எனக்கு நான் நல்லதை எண்ணிட்டு இருக்கேன், நல்லதை செய்திட்டு இருக்கான், அவன் தப்பி செய்வான். அந்த தப்பின் தன்மை உணரப்படும் போது நல்ல வெயிலில் கலந்துடும். இந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பெண் அந்த அணுவின் தன்மை அந்த சுவைக்கு கேட்கும். இப்ப நாம நல்லதை செய்ய நல்லதை செய்து எண்ணத்துக்கு ஆக போதும். அந்த நல்ல எண்ணத்தையே தடைப்படுத்த நிலையை நமக்குள் விளைய தொடங்கும். ஏனென்றால் அந்த அணுக்களின் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உணர்வு அதை அணுக்களாக மாற்றி ஜீவனுவாக மாற்றும். அப்போ இதை எடுத்த பின் இந்த ஆன்மாவை இங்கே இருக்கப்படும் போது அதை நமக்கு சாதகப்படுத்துகிறேன். இப்போ காரம் இருக்குது என்றால் அந்த காரத்தை நாம் நினைச்சிடும், மற்ற பொருளோடு எடுத்து நமக்கு சுவையாக மாற்றிடுறோம். அவன் தீமையின் நிலைகள் அளவுகோல் இருப்பினும் அந்த ஞானியின் உணர்வு இதுடன் கலக்கப்படும் போது நம்முடைய மகிழ்ச்சிக்கு நான் நம்முடைய ஒத்துழைப்புக்கு வந்துடும். இப்ப போர்களத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அரசியலையும் எடுத்துக்கொள்வோம். ஒரு அரசியல் தன் முன்னணியில வரணும் அப்படின்னு சொன்னா பூக்கிரியை வளர்த்துறாங்க, அதன் மத்தியிலே தான் ஆணையுடைய நிலையில அவன் செயல்படும் செயல் செய்யறான். எல்லா அரசியலையும் தனக்கு வலு கொண்டதாக செய்யறாங்க. அப்ப அந்த உணர்வின் தன்மை இங்க செயலாக்கும் போது நாம எந்த பக்தி கொண்டவரா இருந்தாலும் எந்த நிலைகள் கொண்டாலும் இதை உணர்வு நுகரும் போது என்ன ஆகுது, அச்சுறுத்தும் உணர்வு வருது, நல்ல வேலை என்றோம், இப்படி நடக்குது. இந்த உணர்வை தான் நமக்குள் பயந்து கொள்றோம். ஆக அந்த தீமையின் விளைவே நமக்குள் விளையுது. அப்ப இதுதான் அடக்கி ஆட்சி புரியும் தன்மையே வருது. இந்த உலக நிலைகள்ல எடுத்துக்கொண்டால் ஒரு அரசனாக்குது மற்றவர்களை அடைக்கும் ஆட்சி புரிய தெரிந்தவன் தான் அரசான. அடக்கும் நிலைகள் கிடைத்த ஞானின் தத்துவத்தை எடுத்துதான் தன்னை அனுசரித்து புலமைகள் பாட வைத்தான், புகழ் பாடும்படி வைத்தான். அவன் காட்டியை நிறைவு கொண்டு ஆட்சி கொண்டான்.